கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னை தேடி வந்த தெய்வமே, என் வாழ்வில் இனிமை தந்த இயேசுவே, கசந்து போன வாழ்க்கையை மதுரமாக மாற்றினீர். வாய் இனிக்க நன்றி சொல்வேன், என் வாழ்நாளெல்லாம் நான் உம்மை போற்றுவேன். கனவுகளும் எனது வாழ்வை கலங்க வைத்தது, காட்சிகளும் என் மனதை திகிலச் செய்தது. சாவின் அலைகள் என்னை வந்து சூழ்ந்த வேளையில் வாழ வேண்டும் என்று புதுவாழ்வு தந்தீரே. பாதையில்லா பால்வெளியில் பயணம் செய்தேன், பாடுகளும் வேதனையும் என்னை தொடர்ந்தது. பட்ட துன்பம் போதுமென்று கண்ணீர் சிந்தினேன், அழாதே என்று சொல்லி அணைத்துக் கொண்டீரே. அன்பு நேர்களே, இன்று நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக இறைவன் உங்கள் கலக்கங்களை மாற்றுவாராக, புது வாழ்வு தருவாராக. பாதை தெரியாமல் அலையும் உங்கள் வாழ்வில் புதிய பாதையை, மகிழ்ச்சியின் பாதையை உருவாக்கி தருவாராக.
சாமி நம்ம சாமி, சாமி ஏசு சாமி.
துக்கங்களை இயேசுவோடு பகிர்ந்து கொள், சமாதானத்தை அவர் உன்னோடு பகிர்ந்து கொள்வார். உண்மையற்றவனின் புகழோசைகள் சாத்தான் உன்னை வீழ்த்த உபயோகிக்கும் ஆயுதங்கள். இறைவனை நீ உலகிற்கு காண்பிக்க முடியாது, ஆனால் உனக்குள் இறைவனின் செயலை உலகுக்கு காட்ட முடியும். இறைவன் உன்னிடம் இருக்கிறார் என்பதை விட அவர் உன்னிடம் என்ன செய்கிறார் என்பதே முக்கியம். இறைவனை குறித்த அறிவினால் பல பட்டங்களை பெறலாம். இறைவனுக்கேற்ற வாழ்வினால்தான் இறை ஆசியை பெற முடியும். அவசரப்பட்டு ஒருவரின் கருத்தை ஏற்காதே, ஆத்திரப்பட்டு எதிர்க்கவும் செய்யாதே, சிந்தித்துப்பார்.
பூவாக பிறந்த மகே புனித முள்ள இயேசு மகே, பூவாக பிறந்த மகே புனித முள்ள இயேசு மகே, தானாக வளர்ந்தாரு தாயின் நிழல அவரு, தேனாக இனிச்சாரு
வெறுக்கும் அளவுக்கு ஒரு மனிதன் பாவம் செய்ய முடியாது என்பார் புனித அகஸ்தீனார். கடவுளின் அன்புக்கும் மன்னிக்கும் தன்மைக்கும் எல்லை இல்லை. அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பது கடவுளுக்கு முற்றும் பொருந்தும். இருப்பினும் அவர் அணைக்க காத்திருக்கும் போது நாம் அவரின் அருகில் செல்ல வேண்டும் அல்லவா? மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்த கடவுள் அவன் மீது எதையும் திணிப்பதில்லை. வாழும் வழியை, வாழ்வதற்கான வழியை சுட்டி காட்டிவிட்டு அவர் காத்திருக்கிறார். அதில் நடந்து சென்று இலக்கினை அடைய வேண்டியது எமது கடமை. எனவேதான் புனித அகஸ்தீனார் சொல்லுவார், உன்னையும் என்னையும் கேட்காமல் படைத்த கடவுள் உன்னையும் என்னையும் கேட்காமல் மீட்க மாட்டார். கிறிஸ்துவின் பிறப்பு விழா எமது மீட்பின் விழா. எம்மை மீட்க வந்த மீட்பரிடம் எமது மீட்புக்காக மன்றாடும்.
ஆண்டவரை பார்த்து புட்டோம் தில்லாலேலோ, இயேசு அன்பு முகம் பார்த்து புட்டோம் தில்லாலேலோ,
அவர் பூமுகத்தை பார்த்தவுடன் தில்லாலேலோ, துன்பம் போன இடம் தெரியவில்லை தில்லாலேலோ,
ஆண்டவரை பார்த்து புட்டோம் தில்லாலேலோ, இயேசு அன்பு முகம் பார்த்து புட்டோம் தில்லாலேலோ,
அவர் பூமுகத்தை பார்த்தவுடன் தில்லாலேலோ, துன்பம் போன இடம் தெரியவில்லை தில்லாலேலோ.
முனிவரிடம் ஒருவர், சாமி நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என கேட்டார். இதுவும் மறைந்து போகும் என நினைத்துக் கொண்டே இரு என்றார் முனிவர். கேட்டவன் விழித்தான். முனிவர் விளக்கம் சொன்னார், இன்பத்திலே மிதக்கும் போது இதுவும் மறைந்து போகும் என நினைத்துக் கொள், துன்பத்தில் துவளும் போது இதுவும் மறைந்து போகும் என எண்ணிக்கொள். இப்படிப்பட்ட மனநிலை இருந்தால் இன்பமோ துன்பமோ, ஏற்றமோ ஏமாற்றமோ, உயர்வோ தாழ்வோ, கொண்டாட்டமோ திண்டாட்டமோ, முன்னேற்றமோ தடுமாற்றமோ எதுவும் உன்னை பாதிக்காது. அதுதான் நீ சந்தோஷமாக இருக்க வழி என்றார்.
தலக்கடி கும் தலக்கடி கும் தலக்கடி கும்மா, ஏ கும் தலக்கடி கும் தலக்கடி கும் தலக்கடி கும்மா, நான் குத்தாலத்து அருவி போல பாடி வாரே சும்மா, நான் குத்தாலத்து அருவி போல பாடி வாரே சும்மா, கும் தலக்கடி கும் தலக்கடி கும் தலக்கடி கும்மா, ஏ கும் தலக்கடி கும் தலக்கடி கும் தலக்கடி கும்மா.
நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது இறை தியானம், கடல் மீது நடத்தல். இவ்விறை தியானம் சென்ற வான்பரா நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும். வான்பரா நேயர்கள், இப்பொழுது ஒளிபர பாய்கொண்டிருக்கின்ற வான்பரா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய எமது வான்பரா நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க முடியும். இணையதள முகவரி www.tamilgoodnews.com அல்லது யூடியூபில் மூலம் நீங்கள் கேட்க முடியும். யூடியூபில் வான்புரா என தேடுங்கள். அருள் தியானம் ஆரம்பமாகிறது. நாம் நமது வாழ்க்கையிலே புயலை சந்திக்கும் பொழுது, கொந்தளிப்பை சந்திக்கும் பொழுது, பேதுரு இயேசுவை நோக்கி பார்த்த பொழுது அந்த அந்த புயல் மேலே, அந்த அந்த கடல் மேலே அவரால் நடக்க முடிந்தது போல, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புயலை கொந்தளிப்பை சந்திக்கும் பொழுது இறைவனையே பார்ப்போம். அவர் நமக்கு பலன் கொடுப்பார், அதை வெற்றி கொள்கிற வலிமையை கொடுப்பார். காணா ஒரு திருமண வீட்டிலே குறை வந்த பொழுது அன்னை மரியா இயேசுவின் இடத்திலே வந்தது போல, நாமும் நம்முடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் குறைகள் வரும் பொழுது இயேசுவை நெருங்கி வருவோம். இயேசுவிடத்திலே நாம் வருவோம், அவர் மேல் நம்பிக்கை வைப்போம், அவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்காக இறை கரங்களிலே நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது பார்த்துக்கள் என்றால் இறைவன் நம்மை வழி நடத்துவார். இறை கரம் நம்மோடு கூட இருப்பதை நம்மால் காண முடியும். அந்த குறைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கி தருவதை நம்மால் காண முடிகிறது. இதுபோல மத்தேயு நற்செய்தி நூலிலே 9 அதிகாரத்திலே படித்து பாருங்கள். அங்கு பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணை பற்றி நாம் வாசிக்கிறோம். 12 ஆண்டுகளாக அவளுடைய உடலிலே அந்த நோய் இருந்தது. அந்த நோயை அவள் குணமாக்குவதற்காக பல வைத்தியரிடத்திலே அவள் காட்டுகிறாள். தன்னிடத்திலே உள்ள சொத்துக்களை எல்லாம் விற்று அவள் கொண்டு போய் காட்டுகிறாள். ஆனாலும் அவளுடைய நிலைமை வர வர மோசமாகி கொண்டே வந்தது என்று திருமறையிலே வாசிக்கிறோம். ஆனால் அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாளாம். இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட பொழுது அவளுடைய உள்ளத்திலே ஒரு விசுவாசம் வந்தது. ஆகவே நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் சுகமடைவேன் என்று நம்பி, இயேசு ஒரு மக்கள் கூட்டத்திலே இருக்கும் பொழுது அவள் அந்த கூட்டத்தின் மத்தியிலே வந்து இயேசுவுக்கு தெரியாமல் இயேசுக்கு பின்னால் வந்து அவருடைய ஆடையை தொடுகிறாள். தொட்டவுடனே சுகமடைகிறாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த பகுதியில் என்ன, அதிலிருந்து நாம் எதை அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், அன்பானவர்களே, அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நோய் அவளை தாக்கி இருந்தது. 12 ஆண்டுகளாக அதனாலே அவள் துன்பப்பட்டாள். அதை குணமாக்குவதற்காக அவள் பல முயற்சிகள் செய்தால் ஒன்றுமே அவளுக்கு வெற்றி கொடுக்கவில்லை. அவளை எல்லாமே கைவிட்டு விட்டது. அவளுடைய நிலைமை வர வர மோசமாகிக் கொண்டே வந்தது. அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் திருமறை சொல்லுகிறது, அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாளாம். அப்ப இயேசுவை பற்றி அவள் கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு என்ன உண்டாகிறது என்றால், இயேசுவின் மேலே நம்பிக்கை உண்டாகிவிட்டது. ஆகவே அவள் என்ன செய்கிறாள், நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் நான் சுகமடைவேன் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது வருகிறாள். அப்ப இயேசுவை பற்றி அவள் என்ன கேள்விப்பட்டிருப்பாள், இயேசுவினால் சுகம் உண்டாகிறது, பல மக்கள் இயேசுவினிடத்திலே வந்து சுகம் அடைகிறார்கள் என்ற செய்தி தான் அவள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அதை கேள்விப்பட்டவுடனே தானும் அவரிடத்திலே போனால் தனக்கும் சுகம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ளே உண்டாகிவிட்டது. இதிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள் வான்பரா வாணியர்களே. அந்த பெண் 12 ஆண்டுகளாக துன்பப்பட்டவள், அவள் அந்த நோயிலிருந்து சுகமடைவதற்காக பல முயற்சிகள் செய்தவள், எல்லாமே அவளை கைவிட்டு விட்டது. இந்த நிலையிலே எல்லாமே எனக்கு தோல்வியாகிவிட்டதே, எல்லாமே என்னை கைவிட்டு விட்டதே, என்னிடத்தில் இருந்த சுகமும் போய், என்னிடத்தில் இருந்த சொத்தும் போய், நான் இப்பொழுது எல்லாம் இழந்தவளாக மாறிவிட்டேனே, நான் இனி வாழ்வதை விட சாவதுதான் எனக்கு நல்லம் என்று சொல்லி அவள் அந்த துயரத்தையோ துன்பத்தையே நோக்கி நோக்கி பார்த்து, அதை பற்றியே யோசித்து யோசித்து, அதனாலேயே தன்னுடைய வாழ்க்கையை அவள் அழித்து விடுவதற்கு பதிலாக அவள் என்ன செய்கிறாள், இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவுடனே இப்பொழுது இயேசுவின் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்புகிறாள். துன்பத்தின் பக்கம் வேதனையின் பக்கம் பார்த்து கொண்டிருந்தவள் இப்பொழுது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவுடனே அவருடைய பார்வையை இயேசுவின் பக்கம் திருப்பினாள். இயேசுவின் பக்கம் திருப்பின உடனே பார்த்தீர்கள் என்றால் அவளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டாகிறது, ஒரு உற்சாகம் உண்டாகிறது. இல்லை, என்னாலும் வாழ முடியும், என்னையும் இயேசு வாழ வைப்பார், நான் ஏன் ஒரு முறை ஆண்டவருடைய ஆடையை போய் தொடக்கூடாது, அவரை தொட்டால் நான் சுகம் அடைவேன், என்னை நிச்சயமாய் அவர் வாழ வைப்பார், இந்த நோய் இப்படி என்னை அழித்துவிட முடியாது, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் நான் இழந்தாலும் என்னாலே வாழ முடியும், எனக்கு இயேசு சுகம் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இப்பொழுது அவளுக்கு உண்டாகிறது. எதனால் உண்டாகிறது என்றால், இயேசுவின் பக்கம் தன்னுடைய பார்வையை அவள் திருப்பிய பொழுது. அந்த அடிப்படையிலே அவள் என்ன செய்கிறாள், இயேசுவின் பின்னாலே வந்து இயேசுவின் ஆடையை தொட்டாள், சுகமடைந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல அன்பு வான்புற வாழ் நேர்களே, உங்கள் வாழ்க்கையிலே கூட பல ஆண்டு காலமாக பல துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் உங்களை நெருக்கி கொண்டு வரலாம். அல்லது நீங்கள் சந்தித்த சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை பெரிய ஒரு போராட்டத்திலே கொண்டு போய் விட்டிருக்கலாம். இனி நான் வாழ்வதை விட சாவதுதான் நல்லம் என்று நிலைமை கூட வந்த உணர்வு கூட உங்களிடத்திலே வந்திருக்கலாம். என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த தியானத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டாம், உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ள வேண்டாம். மாறாக நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். அவரால் வாழ்வு கொடுக்க முடியும். அவர் நிச்சயமாக உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சென்ற கிழமை என்னுடைய நண்பர் ஒருவரை நான் சந்தித்தேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவரோடு ஒரு இடத்துல வேலை செய்யும் பொழுது அவர் என்னுடைய நண்பராயிருந்தார். அதற்கு பின்பு பல ஆண்டுகள் இந்த நாட்டுக்கு வந்த பின்பு அவரோடு நமக்கு தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. இருப்பினும் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு அவரை சந்தித்த பொழுது அவர் ஒரு ஆக்சிடென்டை சந்தித்து அவருக்கு லைஃப் டைமாக ஒரு டிசபிலிட்டியாக மாறிவிட்டார். அவர் ஒரு இளம் குடும்பத்தை சார்ந்தவர். அவரால் நடக்க முடியவில்லை. அவரால் தன்னுடைய கடமைகளை சரியான முறையில் செய்ய முடியவில்லை. பின்பு கொஞ்சம் சுகமடைந்து நடக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனாலும் அவரால் வேலை செய்ய முடியாது. ஆகவே கனடாவிலே அவருக்கு லைஃப் டைமாக டிசபிலிட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையிலே அந்த நண்பர் என்ன செய்திருக்கிறார், ஒரு முறை ஒரு நச்செய்தி கூட்டத்துக்கு போனார். அங்கு இறைவனுடைய வார்த்தையை கேட்டார். அந்த கூட்டத்திலே பார்த்துக்கொண்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே அவர் சுகமடைந்து விட்டார். சென்ற கிழமை அவரை சந்தித்த பொழுது, உங்கள் நீங்கள் ஆக்சிடென்ட் பற்றி ஒரு பெரிய நோயில் இருந்தீர்களே, இப்பொழுது எப்படி என்ன உங்களால் எல்லாமே செய்ய முடிகிறதா என்று நான் அவரிடத்திலே கேட்ட பொழுது அவர் என்னை கட்டி அணைத்து சொன்னார், ஆண்டவர் எனக்கு சுகம் தந்து விட்டார். நான் இப்படிப்பட்ட ஒரு நோயில் இருந்த பொழுது ஒரு நச்செய்தி கூட்டத்துக்கு நான் போனேன். அங்கு போனால் இயேசு சுகம் தருவார் என்று சொன்னார்கள். நான் அங்கு போனேன். அதுபோல எனக்கு சுகம் கிடைத்து விட்டது என்று அவர் சந்தோஷமாய் சொன்னார். இது உண்மை சம்பவம் அன்பானவர்களே. அப்ப அந்த சகோதரனுக்கு இயேசு சுகம் கொடுத்தார் என்றால் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கடவுள் கைவிட்டு விடுவாரா? அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கும் அவர் சுகம் கொடுக்க வல்லவர். இந்த பெரும்பாடு உள்ள பெண் இயேசுவை நோக்கி பார்த்து, அதாவது இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவருடைய பார்வையை இயேசுவின் பக்கம் திருப்பியது போல, நீங்களும் உங்கள் பார்வையை இயேசுவின் பக்கம் திருப்புங்கள். அவர் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார். அதாவது புயலையும் கொந்தளிப்பையும் பேதுரு சந்தித்த பொழுது அவர் அந்த புயலையும் கொந்தளிப்பையும் கண்டு பயந்து கொண்டிருந்தார். சாகப்போகிறோமே என்று பயந்தார். ஆனால் இயேசுவை கண்ட பொழுது அவருடைய பார்வை இயேசுவின் பக்கம் திருப்பினார். இயேசுனுடைய வார்த்தையை கேட்டார், வா என்ற வார்த்தையை கேட்டார். அப்பொழுது அவரால் நடக்க முடிந்தது. ஆனால் நடந்து கொண்டு போய்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென அவருடைய பார்வையை பெரும் காற்றின் பக்கம் திருப்பினார். அந்த காற்றை கண்டவுடனே அவர் பயந்தார். பயந்ததுனாலே தாண்டு போகிறார். அப்ப இதில் இருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நாம் எப்பொழுது இயேசுவை பார்க்கிறோமோ அப்பொழுது நம்மாலே வெற்றி அடைய முடிகிறது, நம்மால் வாழ முடிகிறது, நம்மால் முன்னேற முடிகிறது, நம்மால் சமாதானமாக இருக்க முடிகிறது, நம்மால் சந்தோஷமா இருக்க முடிகிறது, நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது, நோயிலிருந்து சுகம் உண்டாகிறது, கஷ்டத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது. ஆனால் நாம் சந்திக்கிற பிரச்சனையே, துன்பத்தையே நாம் பெரிதாக பார்க்க ஆரம்பித்தோம் என்றால் அதனாலே நமக்கு பயம் உண்டாகிறது, விசுவாசம் மறைந்து போகிறது, நாம் படுகுழியிலே விழ ஆரம்பிக்கிறோம். ஆகவே அந்த பெரும்பாடு உள்ள பெண் ஆண்டவர் இயேசுவின் பக்கம் தன் பார்வையை திருப்பியது போல, நீங்களும் உங்கள் பார்வையை கிறிஸ்துவின் பக்கம் திருப்புங்கள். அவர் தருகிற விடுதலையை நீங்கள் காண முடியும். இதுபோல அன்பு வான்புற வாழ்நேர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 20 அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். பார்வையற்ற இருவர் வழியோரத்தில் உட்கார்ந்து இயேசு அவ்வழியே போகிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பகுதி ஏற்கனவே வான்புறா நிகழ்ச்சியில நாம் தியானித்திருக்கிறோம். இருந்தாலும் பேதுரு எப்படி தன்னுடைய பார்வையை இயேசுவின் மேல் வைத்த பொழுது அவரால் கடல் அலையில் நடக்க முடிந்தது என்ற பகுதியோடு இணைத்து இதை நாம் தியானிக்கிறோம். இந்த பார்வையற்ற இருவர் தங்களுடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்த ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டு வந்தவர்கள். இவர்கள் இயேசு வழியே போகிறார்கள் என்று கேள்விப்பட்டு தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்த ஆரம்பித்தார்களாம். இதிலிருந்து நாம் என்னத்தை அறிகிறோம் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையிலே கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு 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 இருள் சூழ்ந்த வாழ்க்கை தான் அவர்களுக்கு உண்டாகி இருந்தது. அவர்களுக்கு பார்வை தெரியாது, அதனாலே எதையுமே அவர்கள் பார்க்க முடியாது. இந்த உலகத்திலே பார்க்க முடியாமல் பிறப்பதை விட பிறக்காமலேயே இருந்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு வேதனையான வாழ்க்கை அவர்களுக்கு. அந்த வேதனையான வாழ்க்கையில இருந்தாலும் இயேசு அவ்வழியே போகிறார் என்று கேள்விப்பட்டார்கள். அப்ப இயேசுவை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இயேசு பார்வையற்றவர்களுக்கெல்லாம் பார்வை கொடுக்கிறார், பிசாசுகளை ஓட்டுகிறார், நோயாளிகளை சுகமாக்குகிறார் என்கிறதை பற்றி அந்த பார்வை இல்லாதவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனாலே இயேசு அவ்வழியே போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே பார்த்துக்கள் என்றால் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய எண்ணங்களை இயேசுவின் பக்கம் திருப்பினார்கள். நேர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
குழந்தை இயேசு பிறந்ததை கண்டு கல்லும் பூவாய் மலர்ந்தது, ஆயிரம் கோடி சந்திரன் எங்கள் ஆண்டவர் கண்களில் ஒளித்தது. ஓ தெரிந்த ஞான மேதையர்கள், ஞான மேதையர்கள்.
மெசியா முகத்தை பார்த்திடத்தானே ஏக்கம் கொண்டார்கள், மூவரும் ஒன்று திசையில் இருந்து பயணம் தொடர்ந்தார்கள், பயணம் தொடர்ந்தார்கள்.
கண்ணிலும் உள்ளிலும் நடந்து நடந்து காடு மலைகளை பசியுடன் கடந்து கண்ணாடி தோறும் நிலையினிலே ஒரு எல்லையில் மூவரும் இணைந்தாரே. இழந்ததை போலே ஞானிகள் தவித்தார்கள், ஞானிகள் தவித்தார்கள்.
இயேசு எங்கே பிறந்தார், அவர் எங்கே இருக்கார், இயேசு எங்கே பிறந்தார், எங்கே இருக்கார் என்றே தேடி அலைந்தார்கள்.
கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வாழ் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கடல் மேல் நடத்தல் அருள் தியானம் தொடர்கிறது. இயேசு போகிறாராம். அப்படின்னால் இயேசுவை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம், அவர் நிச்சயமாய் எங்களுக்கு சுகம் கொடுப்பார். இதுவரைக்கும் மனிதர்களை நோக்கி நாங்கள் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு பிச்சை தாருங்கள், பிச்சை தாருங்கள் என்று நாங்கள் மனிதர்களிடத்திலே கேட்கிறோம். அப்ப எங்களுக்கு பிச்சை தான் கிடைக்கிறது. அதுபோல இப்பொழுது நாங்கள் மனிதரை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு தடவை இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நிச்சயமாக எங்களுக்கு சுகம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இயேசுவின் பக்கம் தங்கள் பார்வையை திருப்பினார்கள், தங்கள் எண்ணத்தை திருப்பினார்கள். இயேசுவே தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அன்பு வான்புற வாழ்ந்த நேயர்களே, அந்த வேதாக பகுதியில நாம் வாசிக்கிறோம், இயேசுவோடு வந்தவர்கள் அந்த பார்வையற்றவர்களை பார்த்து அதட்டினார்களாம், சத்தம் போடாமல் இருங்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த பார்வையற்றவர்கள் இன்னும் அதிகமாக கூவி கத்தினார்களாம், இயேசுவே தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி. ஆகவே இயேசு நின்று அவர்களை தன்னிடத்தில் அழைத்து அவர்களுக்கு பார்வை கொடுத்தார், அவர்களுக்கு சுகம் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் பாருங்கள், பேதுரு புயலையும் கொந்தளிப்பையும் சந்தித்த பொழுது இயேசுவை நோக்கி பார்த்தார், அவரால் நடக்க முடிந்தது, கடல் அலை மேல் நடக்க முடிந்தது, அந்த புயல் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் எப்பொழுது அவர் இயேசுவை விட அந்த புயலை பெரிதாக பார்க்க ஆரம்பித்தாரோ அப்பொழுது அவரால் நடக்க முடியவில்லை, அவருக்கு பயம் வந்து தாண்டு போக ஆரம்பிக்கிறார். அதுபோல இந்த பார்வையற்றவர்கள் கூட தங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது இயேசுவை பார்த்த உடனே பார்த்துக்கல என்றால் இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்துவிட்டது. இயேசுவை கூப்பிடாதீர்கள் என்று மக்கள் தடுத்தாலும் அதையும் மீறி அவர்கள் இல்லை, இயேசுவால் எங்களுக்கு சுகம் உண்டாகும் என்று அவர்கள் நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி பார்த்தார்கள், சுகமடைந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புது வாழ்வு உண்டாகிறது, ஒரு 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 வெற்றி வாழ்வு உண்டாகிறது. அதுபோல இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, நீங்கள் கூட இந்த நேரத்திலே பலவிதமான இருள் சூழ்ந்த நிலையிலே இருக்கலாம், நிம்மதியற்ற நிலையிலே இருக்கலாம், சமாதானமே தொலைந்து போன ஒரு நிலையிலே இருக்கலாம். இந்த நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒளியை உங்கள் முன்னாலே கொண்டு வருகிறார். நீங்கள் அவரை இப்பொழுது நோக்கி பாருங்கள், அவர் பக்கமாக உங்கள் எண்ணங்களை திருப்புங்கள், உங்கள் வாழ்க்கை அவரிடத்தில் அர்ப்பணித்து பாருங்கள். அவர் கொடுக்கிற விடுதலையை நீங்கள் காண முடியும் என்றால், நமக்கு விடுதலை தருவதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பார்வையற்றவர்களுக்கு சுகம் கொடுத்தவர் உங்களையும் நிச்சயமாக வாழ வைப்பார். அதுபோலதான் பரிசுத்த வேதாகமத்திலே மார்க்கு நற்செய்தி நூல் 5 அதிகாரத்திலே யாயீர் என்கிற ஒரு செபக்கூட தலைவர், அவருடைய மகள் சுகையீனமாயிருக்கும் பொழுது இந்த யாயீர் இயேசுவினிடத்திலே வருகிறார். வந்து, இயேசுவே நீர் வீட்டுக்கு வந்து என் மகள் சாக கிடக்கிறாள், என்னை மகளை சுகமாக்கும் என்று கேட்பதற்காக வந்தார். இப்படி அவர் வந்து இயேசுவோடு கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வீட்டில் இருந்து ஒரு செய்தி வருகிறது. என்னவென்றால், இயேசுவை நீர் தொந்தரவு படுத்த வேண்டாம், ஏனென்றால் உம்முடைய மகள் இறந்து விட்டாள், அவளை அடக்கம் செய்வதற்காக கெரியாக வாரும் என்று சொல்லி அழைக்கிறார்கள். என்றால் யூத முறைப்படி ஒருவர் மரித்த உடனே அந்த உடலில் இருக்கிற சூடு ஆற முதலே அவரை அடக்கம் பண்ணிவிட வேண்டும், ஆகவே உடனடியாக வாரும் என்று சொல்லி அவரை அழைக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அந்த ஜெபக்கூட்ட தலைவர் யாயிரை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், அஞ்சாதீர், நம்பிக்கையாயிரும் என்று சொன்னார். அப்ப இப்பொழுது இந்த ஜெபக்கூட்ட தலைவர் யாயிர் தன்னுடைய வீட்டிலிருந்து வந்த செய்தியை பார்க்கிறதா அல்லது இயேசு சொன்ன அந்த வார்த்தையை பார்க்கிறதா என்ற நிலைக்கு அவர் வந்துவிட்டார். இந்த நிலையிலே அந்த ஜெபக்கூட்ட தலைவர் இயேசு சொன்ன வார்த்தையை பார்க்கிறார், அவர் அந்த வார்த்தையிலேயே அவர் தங்கி இருக்கிறார். வீட்டிலிருந்து வந்த செய்தி கெரியா வாரும், வந்து அடக்கம் பண்ணும், இயேசுவை தொந்தரவுப்படுத்த வேண்டாம் என்ற ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியை யாயிர் கேட்டார். இப்பொழுது அதை பார்ப்பதா, இயேசு சொன்ன வார்த்தையை பார்ப்பதா? யாயிர் ஒரு முடிவெடுக்கிறார், இல்லை, இந்த இயேசு நிச்சயமாக என் மகள் மரித்து போனாலும் அந்த மரித்த நிலையிலிருந்து இயேசு உயிர்த்தெழும்படி செய்வா என்று நம்பி இயேசுவையே அவர் நோக்கி பார்க்கிறார். இயேசு சொன்ன வார்த்தையிலேயே தைரியமாயிருக்கிறார், உறுதியாயிருக்கிறார், விசுவாசமாயிருக்கிறார். அதன் அடிப்படையிலே இயேசு என்ன செய்கிறார், அவர் வீட்டுக்கு போய் மரித்து போன மகளை உயிர்த்தெழும்படி செய்தார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே மார்க்கு நற்செய்தி நூல் 5 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோல அன்பு வான்புரா வாழ்வினியர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட பல தடவை மக்களிடத்திலிருந்து வருகிற ஒரு செய்தி வருகிறது, இறைவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு செய்தி வருகிறது. இதுல நாம் எந்த பக்கம் நம்முடைய பார்வையை திருப்ப போகிறோம் என்பது மிக அவசியம். உலகத்தில் இருந்து வருகின்ற செய்தி, வைத்தியரிடத்திலிருந்து வருகின்ற செய்தி, நம்முடைய நண்பர்களிடத்திலிருந்து வருகின்ற செய்தி நம்மை இன்னும் அதிகமாக வேதனைப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கலாம். அதாவது நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு செய்தியாக வரலாம். அப்படி வந்தாலும் இயேசுவினிடத்திலிருந்து பார்த்துக்கின்றால் எப்பொழுதும் நமக்கு நம்பிக்கைக்குரிய செய்திதான் வருகிறது. அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் நம்பும் பொழுது இயேசு கைவிட மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கையும் செய்திதான் நமக்கு வருகிறது. ஏன் இன்றைக்கும் இந்த தியானத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கூட உங்களுக்கு நம்பிக்கையின் செய்தான் அறிவிக்கப்படுகிறது. இயேசு உங்களை கைவிட மாட்டார், என்ன சூழல் வந்தாலும் அவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார் என்று செய்தான் அறிவிக்கப்படுகிறது. அப்ப இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது இப்பொழுது உங்களுக்கு வைத்தியர் சொன்ன செய்தியை நீங்கள் பெரிதாக பார்க்க போகிறீர்களா, அல்லது கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் பெரிதாக பார்க்க போகிறீர்களா, உங்களுடைய வேலையிடத்திலே உங்களை பற்றி சொன்ன வார்த்தையை அல்லது உங்களுடைய உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் பெரிதாய் பார்க்கிறீர்களா, அல்லது இறைவனுடைய வார்த்தையை நீங்கள் பெரிதாய் பார்க்கிறீர்களா? யாயீர் ஜபக்கூட தலைவர் இயேசுவினுடைய வார்த்தையே பெரிதாக பார்த்தார், அதனாலே அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தார். பேதுரு கூட இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே அவரால் கடல் அலைமேல் நடக்க முடிந்தது. ஆனால் எப்பொழுது பெரும் காற்றை அவர் பார்த்தாரோ அவரால் நடக்க முடியவில்லை. அதுபோல உங்கள் வாழ்க்கையிலே கூட மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பெரிதாக பார்த்து அதனாலேயே நீங்கள் மனம் உடைந்து அதிலேயே நீங்கள் உங்களுடைய மனதை அலைய விடுவீர்கள் என்றால் உங்களால் உங்கள் பிரச்சனையிலே வெற்றி கொள்ள முடியாமல் போய்விடும். ஆனால் ஜபக்கூட தலைவரை போல அந்த யாயிரை போல இயேசுவையே நீங்கள் பாருங்கள், அவர் சொன்ன வார்த்தையை நம்புங்கள், அவருடைய வழியிலேயே உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு உங்களுக்கு துணையாய் நின்று உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையை கொடுப்பதை உங்களால் காண முடியும். பரிசுத்த வேதாகமத்திலே இப்படி அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு விடயங்களை நாம் பார்க்கும் பொழுதும் யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்த்தார்களோ அப்பொழுது அவர்களுக்கு விடுதலை உண்டாகிறது. எப்பொழுது மக்கள் கடவுளை நோக்கி பார்க்காமல் போனார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு தோல்வி உண்டாகிறது. அதைத்தான் பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நமக்கு அதிலிருந்து கிடைக்கிற ஒரு செய்தி என்னவென்றால், நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனை நாம் பார்க்கிறோமோ அப்பொழுது நம்மால் வாழ முடியும், நம்மால் வெற்றி கொள்ள முடியும், நம்மால் உயர்வடைய முடியும். ஆனால் எப்பொழுது நாம் சந்திக்கின்ற பிரச்சனையையும் நாம் சந்திக்கின்ற வேதனையும் நாம் பெரிதாக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அதன் பக்கம் நம்முடைய பார்வையை திருப்புகிறோமோ, அப்பொழுது அந்த பிரச்சனை, அந்த இல்லாமை, அந்த வேதனை நம்மை பயமுறுத்த ஆரம்பிக்கும். அதனாலேயே நம்முடைய நம்பிக்கையை நாம் இழந்து விடுகிறோம், நம்முடைய விசுவாசத்திலிருந்து விழுந்து போக ஆரம்பிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். லூக்காஸ் நற்செய்தி நூல் 10 அதிகாரத்திலே மார்த்தா மரியாவுடைய வீட்டுக்கு இயேசு வந்தார். அங்கு வந்த பொழுது மார்த்தால் பல விடயங்களிலே அவள் கவனமாயிருக்கிறாள், மரியாளோ அவருடைய இயேசுவின் பாதத்திலிருந்து இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டுக் கொண்டிருந்தாள் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு அந்த வீட்டிலே மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாள் மார்த்தா நீ பல விடயங்களை குறித்து கலங்குகிறாய், தேவையான ஒன்று அந்த நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அந்த சம்பவத்திலே கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மார்த்தாள் இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறாள், அதில் எந்த பிழையும் இல்லை, அவள் சரியானதைத்தான் செய்கிறாள். ஆனால் மரியாள் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்திருந்து இயேசு சொன்னதை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இப்பொழுது பார்த்துக்கொண்டால் இயேசு மரியாளுடைய அந்த மரியாள் செய்து கொண்டிருக்கிற அந்த விடயத்தை, அதாவது அவருடைய பாதத்திலிருந்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதை கேட்டுக் கொண்டிருக்கிற அந்த விடயத்தை உயர்த்தி பேசுகிறார். அதனாலே மரியாள் செய்தது பிழை என்ற அர்த்தம் அல்ல, மன்னிக்கவும் மார்த்தாள் செய்தது பிழை என்ற அர்த்தம் அல்ல, மரியாள் செய்து கொண்டிருக்கிற அந்த வேலை எவ்வளவு உயர்வானது என்பதை இயேசு அங்கு சொல்லி காட்ட விரும்புகிறார். அந்த செய்திதான் இன்றைக்கும் நமக்கு சொல்லுகிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பார்வையை நாம் எப்பொழுது இயேசுவின் மேல் வைத்திருக்கிறோமோ அப்பொழுது நாம் அது நல்ல பங்காக நமக்கு தெரிந்து கொடுக்கப்பட்ட ஒரு பங்காகும். நாம் நல்லதை தெரிந்து கொள்கிறோம். இயேசுவின் மேல் நம்முடைய பார்வை இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்மை வாழ வைக்கிறது, அது நம்மை உயர்த்துகிறது. அதே மாத்தால் மரியாள் வீட்டிலே அவருடைய சகோதரர் லாசரஸ் இறந்து போகிறார். யோவான் நற்செய்தியின் 11 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு அந்த வீட்டுக்கு வந்தார், 4 நாட்களுக்கு பின்புதான் வருகிறார். அப்படி வரும்பொழுது மார்த்தாளும் மரியாளும் அவருடைய நம்பிக்கையிலே அவர்கள் பின்வாங்கி இருக்கிறதை இயேசு காண்கிறார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இயேசுவே நீர் இங்கே இருந்திருந்தால் எங்களுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அப்ப இயேசு அவர்களுக்கு சொன்னார், உயிர் வாழ்க்கையிலே என்னில் நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள் ஒருபோதும் சாக மாட்டார்கள் என்று சொல்லி அந்த வீட்டிலே இயேசு ஒரு விசுவாசத்தை கொடுக்க பார்க்கிறார். அவர்களாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அவர்களுடைய எண்ணம் எல்லாம், இயேசு இங்கே இருந்திருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டான், இயேசு இங்கே இருந்திருந்தால் இந்த துன்பம் வந்திருக்காது, இயேசு இங்கே இருந்திருந்தால் நாங்கள் இப்படியெல்லாம் அழ வேண்டிய அவசியம் இல்லை, அற்புதம் நடந்திருக்கும், இயேசு 4 நாட்களுக்கு பின் வந்திருக்கிறாரே, இனி அவரால் என்ன செய்ய முடியும், ஐயோ அந்த பிணம் நாற்றம் எடுத்த பிணமாய் மாறிவிட்டதே என்று சொல்லித்தான் அவர்கள் கலங்குகிறார்கள். இருந்தாலும் இயேசு விசுவாசித்தால் நீங்கள் மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். அவர்களுக்கு அதை நம்புவது மிக கஷ்டமாக இருந்தது. அதனால இயேசு என்ன செய்கிறார் என்றால், அவர் எங்கே அடக்கம் பண்ணீர்கள் காட்டுங்கள் என்று கேட்ட பொழுது கூட அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ அது 4 நாளாயிற்று நாறுமே என்று சொன்னார்கள். அவர்களாலே இயேசுவினால் அந்த உயிர் கொடுக்க முடியும் என்று அவர்களால் நம்ப மிக மிக கஷ்டமா இருக்கிறது. இருந்தாலும் பார்த்துக்கள் என்றால் ஆண்டவர் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அன்பு வான்புற வாழ்நணியர்களே, இது போலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல தடவை நம்முடைய விசுவாசத்திலே தளர்ச்சி அடைகிறோம். என்றால் நாம் ஐம்புலன்களினாலே ஆளப்பட்டிருக்கிறவர்கள். நாம் எதை பார்க்கிறோமோ, எதை தொடுகிறோமோ, எதை உணர்கிறோமோ, எதை சுவைக்கிறோமோ, இதுதான் உண்மை என்று சொல்லி அதிலேயே நாம் தங்கி இருக்கிறோம். எதை எதை நம்மால் தொட முடிகிறதோ அதான் உண்மை, எதை நம்மால் பார்க்க முடிகிறதோ அதான் உண்மை, இதைவிட வேற ஒன்றுமே இல்லை என்ற முடிவுக்கு நாம் வந்து விடுகிறோம். கடவுளை நம்மால் பார்க்க முடியுமா, கடவுளை நம்மால் தொட முடிகிறதா, கடவுளோடு நம்மால் பேச முடிகிறதா என்று கேட்டால், ஆம் முடிகிறது. அதைத்தான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவின் பிரசன்னத்தை நம்மால் உணர முடிகிறது. இயேசுவினுடைய வார்த்தையை, இறை வார்த்தை வழியாக நாம் கேட்க முடிகிறது. அந்த வார்த்தை உயிர் உள்ளது என்றுதான் திருமறை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அது உயிர் உள்ளது. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையினுடைய வல்லமை நம்முடைய தசையை, நம்முடைய எலும்புகளை, நம்முடைய இரத்த நாளங்களை ஊடுருவி செல்லுகிறது என்று திருமறை சொல்லுவது போல அது இன்றைக்கும் நடக்கிறது. இறை வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே மக்கள் சுகம் அடைகிறார்கள், விடுதலை அடைகிறார்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், தீய கட்டுக்களிலிருந்து விடுதலை அடைகிறார்கள், இருளின் கட்டுக்களிலிருந்து மீட்படைகிறார்கள் அவர்கள். இந்த வான்புறா நிகழ்ச்சி வழியாக கூட இது போன்ற எத்தனையோ அற்புதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல மக்கள் எங்களோடு பரிமாறிக் கொள்ளுகிறார்கள். ஆகவே அன்பான வான்புறா வாழ்நணியர்களே, அன்றைக்கு மார்த்தாள் மரியாள் வீட்டிலே வந்த பொழுது கூட அவர்களால் இயேசு சொல்கிற வார்த்தையை நம்ப முடியாமல் இருந்தது. ஆனாலும் இயேசு சொன்னதன்படி கல்லை அகற்றி விடுங்கள் என்று சொன்னது கீழ்ப்படிந்த பொழுது ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் கண்டார்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே கூட என்ன சூழ்நிலை வந்தாலும் இயேசுவினுடைய வார்த்தையில நம்பிக்கை வையுங்கள். அன்றைக்கு பேதுரு கடவுளுடைய வார்த்தையை பார்த்தார், கடவுளுடைய வார்த்தையை நம்பினார், கடவுளுடைய வார்த்தையை கேட்டார், அதிலே அவரால் நடக்க முடிந்தது. அப்பொழுது அந்த புயலும் அந்த கொந்தளிப்பும் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் எப்பொழுது அவருடைய பார்வையை பெரும் காற்றின் மேல் பார்க்க ஆரம்பித்தாரோ, திருப்பினாரோ தன்னுடைய பார்வையை, அப்பொழுது அவரால் நடக்க முடியவில்லை. அவருக்குள்ளே பயம் வர ஆரம்பிக்கிறது. அவரால் மேற்கொண்டு முன்னேற முடியவில்லை. அவர் தாண்டு போகிறார். அப்பொழுது இயேசு அவரை காப்பாற்றுகிறார். ஆகவே இன்றைக்கும் இந்த தியானத்தின் வழியாக நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், நீங்கள் இயேசுவை பார்க்கும் பொழுது, இறைவனை பார்க்கும் பொழுது உங்களால் முன்னேற முடியும், உங்களால் வெற்றி கொள்ள முடியும், எந்த பிரச்சனையையும் தாண்டி உங்களால் வெளியே வர முடியும். ஆனால் அதற்கு மாறாக நீங்கள் எப்பொழுது பிரச்சனையையும் துன்பத்தையும், நீங்கள் சந்திக்கிற புயலையும் போராட்டத்தையும் பெரிதாக பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது அவைகள் உங்கள் உள்ளத்திலே பயங்கரமான ஒரு பயத்தை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு குற்ற மனப்பான்மை, ஒரு வேதனையை உண்டாக்கி விசுவாசத்திலிருந்து நீங்கள் விழுந்து போகும்படி செய்து விடுகிறது. அதனாலே உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் தோற்றுப்போய் விடுவீர்கள். ஆகவே இந்த வான்புறா தியானத்திலே நாம் கடவுளை பார்க்கும் பொழுது நமக்கு துணிவு உண்டாகிறது. நாம் சந்திக்கிற பிரச்சனையை பார்க்கும் பொழுது நமக்கு பயம் உண்டாகிறது, பின்னடை உண்டாகிறது என்று நாம் தியானிப்பது போல நாம் ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் இயேசுவையே நோக்கி பாருங்கள். அவரே உங்களுக்கு விடுதலை தந்து, வெற்றி தந்து, உங்களை வாழ வைப்பாராக. ஆமென்.
கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசி மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறை ஆசீரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5911 4546 6285 உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 4146 6446 4446 6446 2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 6478 7736 2734 6478 7736 2734 அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புரான் நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புரான் நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
அடுத்து இந்த உரையாடலை கேட்டு பாருங்கள்.
சபி, நான் நேத்து ராத்திரி ரொம்ப கலாட்டா செய்துட்டுதா உங்க அக்கா சொன்னாலே? அப்படியா ரவி?
ஆமா தான், ராத்திரி நீங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு நிதானமே இல்லை,
ரொம்ப குடிச்சிருந்ததா?
ஆமா, கண்ணு ரெண்டும் சிவந்து உங்களை பார்க்கவே பயங்கரமா இருந்தது. நீங்க குடிபோதையில வாசக்கதவை தட்டாமலே தட்டியதா நீங்களா நினைச்சுக்கிட்டு உடனே கதவை திறக்கலேங்கிறதுக்காக வெளியே நின்னபடி அக்காவை வாயில வந்தபடி திட்ட ஆரம்பிச்சீங்க. அந்த சத்தத்தை கேட்டுதான் ஓடி வந்து கதவை திறந்தோம்.
அப்போ நான் உங்க அக்கா அடிச்சிட்டேன்.
ஆமா, கதவை தட்டியும் ஏன் உடனே திறக்கலன்னு கேட்டு பலார் பலார்னு அரைஞ்சிட்டீங்க. தடுக்க வந்த என்ன உங்க மனம் போனபடி பேசினீங்க.
ஐயோ ரவி, என்ன மன்னிச்சுடு, உனக்கு நல்லா தெரியும் நான் உங்க அக்காவையும் உன்னையும் எவ்வளவு நேசிக்கிறேன். ஆனா நான் குடிச்சிட்டு குடி போதைகளை என்னையும் அறியாம உங்க அக்காவை அடிச்சிருக்கேன், உன்னை திட்டிருக்கேன்.
அத்தா, எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை. நீங்க சுய உணர்வோடு இருக்கும்போது அக்காவை சீனு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். அத்தா, நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த குடிப்பழக்கத்தை விட்டுடுங்க.
ரவி, நானும் குடிக்கிறது அடியோடு விட்டுடணும்னு தான் நினைக்கிறேன். என் குடிப்பழக்கத்தினால குடும்பத்துல அமைதி இல்லாம போகுது, என் உடல் நலம் கெடுது, நாலு பேர் என்னை பத்தி இகழ்ந்து பேசுறாங்க என்பதெல்லாம் எனக்கு தெரியுது. ரவி, இனி குடிக்க கூடாது முடிவு செய்யறேன். ஆனா சோதனை வரும்போது அதை எதிர்த்து நிற்க முடியாம நான் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிடுறேன். நண்பர்களுடைய தூண்டுதலால பெண்களும் குடிக்கிற இந்த மாடர்ன் ஏஜ்ல ஒரு ஆண் பிள்ளை குடிக்க கத்துக்கலன்னா அது ஷேம்னு கேலி பேசி கிண்டல் செய்தாங்களே என்பதுக்காக, குடிக்காததால சொசைட்டில எனக்கு மூவ் பண்ண தெரியலேன்னு என்னை ஒதுக்கி வச்சாங்களே என்பதுக்காகத்தான் குடிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு குடிப்பழக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவிக்கிற ரவி, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி என் மானம், என் மரியாதை, மகிழ்ச்சி, அமைதி எல்லாத்தையும் இழந்து தவிக்கிறேனே, நான் என்ன செய்வேன் ரவி, நான் என்ன செய்வேன்?
கேட்டீர்களா இவருடைய புலம்பலை? குடிக்க தெரியாது என்பதற்காக கேலி செய்கிறார்களே என்று அஞ்சி குடிக்க பழகி இன்று குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி அல்லலுறுகிறார் இவர். சில நேரங்களில் சில மனிதர்கள் இவரை போலத்தான் நாகரீகம் என்ற பெயரால் அநேக தீய பழக்கங்களுக்கு ஆளாகி அவற்றிற்கு அடிமையாகி வாழ்நாள் முழுவதும் துன்பப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் திருந்தி வாழ இறைவன் அவர்களுக்கு மன திடத்தையும் பலத்தையும் அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதோடு, இப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிக்கை என்பதை உணர்ந்து வாழ இறைவன் அருள் புரிய மன்றாடுவோம்.
நிர்மலா மருத்துவமனை, டாக்டர் நிர்மலா MBBS. ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதப்பட்ட அந்த பெயர் பலகை கண்ணை பறித்தது. கிராமமாகவும் இல்லாமல் நகரமாகவும் இல்லாமல் வளர்ந்து வரும் அந்த பெரிய ஊரில் மகப்பேறு மருத்துவமனை என்று அந்த ஒன்றுதான் இருந்தது. டாக்டர்மா கைராசிக்காரங்க, அவங்க கிட்ட போனாலே போதும் தாயும் பிள்ளையும் சேதமில்லாம வீட்டுக்கு வந்துருவாங்க, இப்படி பேர் வாங்கி இருந்தார் டாக்டர் நிர்மலா. அதிலும் குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை எடுப்பதில் கைதேர்ந்தவர் இந்த டாக்டர். அப்பொழுதுதான் ஒரு ஆபரேஷன் செய்து முடித்து காத்துக் கொண்டிருக்கும் புறநோயாளிகளை பார்க்க தனது இருக்கையில் வந்து அமர்ந்தார் டாக்டர் நிர்மலா. ஆபரேஷன் செய்த களைப்போ டென்ஷனோ எதுவுமின்றி அடுத்த நோயாளியை வரச் சொல்லி அழைப்பு மணியை அழுத்தினார். நேர்ஸ் கத்தினாள், மரகதம் டோக்கன் நம்பர் 12. வயிற்றுச் சுமையோடு மெல்ல நடந்து வந்தாள் அந்த பெண். அருகிலே வந்தது அவளது தாயாகத்தான் இருக்க வேண்டும். ஏறிட்டு அவர்களை பார்த்தார் டாக்டர். வாமா மரகதம், உட்கார். மரகதம் உட்கார்ந்தாள். வழக்கமான சோதனைகள் முடிந்தன. மரகதத்துக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட மருந்துகள் சிகிச்சைகள் யாவற்றையும் டாக்டர் பார்த்தார். ஏமா மரகதம், நீ சொன்னபடி பார்த்தா நாட்கள் பிந்திவிட்டதே, இதற்குள் டெலிவரி ஆகியிருக்கணுமே. மரகதம் திடுக்கிட்டாள். மரகதம் கணக்குப்படி இந்த வார இறுதிக்குள் பிரசவம் இருக்க வேண்டும். டாக்டர்மா இப்படி சொல்லுகிறார்களே. டாக்டர் மரகதத்தின் தாயாரை பார்த்தார். அம்மா, உடனடியாக மரகதத்தை அட்மிட் பண்ணுங்க, நாளைக்கு ஆபரேஷன். ஆபரேஷன் என்றதும் தாயும் மகளும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனாலும் என்ன செய்வது, இவ்வளவு பெயர் பெற்ற டாக்டர் அம்மாவுக்கு விவரம் தெரியாமலா இருக்கும். ரூம் ஒதுக்கப்பட்டது. மரகதத்தை ரூமில் விட்டுவிட்டு தேவையான பொருட்கள் எடுத்து வர தாயார் புறப்பட்டாள். அம்மா, ஆபரேஷன்னா பயமா இருக்குமா? தாய் சிரித்தாள். என்ன மரகதம், எதுக்கு பயப்படணும்? டாக்டர் அம்மா நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. அவங்க நமக்கு புதுசு இல்லையே, உனக்கு தெரியும். இவங்க இந்த டாக்டர் பட்டத்துக்கு படிக்காம எல்லா செலவையும் உங்க அப்பா தான் கொடுத்தாங்க. டாக்டரோட அப்பா உங்க அப்பா கூட படிச்சவரு, அதிகம் வசதி இல்லாதவரு. சொல்ல போனா இந்த உயர்ந்த படிப்பு படிச்சதுக்கே உங்க அப்பா தான் காரணம். உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க, நீ தான் நாள் கணக்கு தெரியாம உளறி இருப்ப. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், தைரியமா இரு. தாய் சென்றாள். இரவு மணி 8. மரகதத்துக்கு வலி ஆரம்பித்தது. தாதியர் வந்தனர், டாக்டர் வந்தார். தனி அறைக்கு கொண்டு செல்லப்பட்டாள் மரகதம். இரவு 11 மணிக்கு அழகான ஆண் குழந்தையை இயற்கையாக பெற்றெடுத்தாள். இரவு 12 மணி அளவில் வீட்டில் கணவனுடன் பேசிக் கொண்டிருந்தார் டாக்டர். சே, ஆபரேஷன் செஞ்சா ஒரு 3000 ரூபாய் ஃபீஸ் கிடைக்கும்னு நாள் பிந்திடுச்சுன்னு சொன்னேன். அவ என்னடானா ராத்திரியிலே பிள்ளை பத்துட்டா. சுவரில் தொங்க விட்டிருந்த இயேசுநாதரின் போட்டோ டாக்டர் நிர்மலா MBBS பார்த்து சிரிப்பது போல் இருந்தது.
கருவறையில் நான் இருந்தேன், கண்மூடி தவம் இருந்தேன், வெளி உலகம் காண்பதற்கு வேகமாய் துடித்திருந்தேன். ஒரு நாளும் வந்தது நான் உருவாகி வெளிவந்தேன், உருவாக்கி என்னை படைத்தவர் இறைவனென்று உணர்ந்தேனா? ஒரு நாளும் வந்தது நான் உருவாகி வெளிவந்தேன், உருவாக்கி என்னை படைத்தவர் இறைவனென்று உணர்ந்தேனா? புத்தகங்கள் பல கற்று பட்டங்களை வென்றாலும், இத்தரையில் ஏற்றமிகு பதவிகளை பெற்றாலும், கொற்றவனாம் இயேசுவையே வணங்குவது உயர்கல்வி, கற்றதினால் ஆய பலன் ஈதென்று உணர்ந்தேனா? கொற்றவனாம் இயேசுவையே வணங்குவது உயர்கல்வி, கற்றதினால் ஆய பயன் ஈதென்று உணர்ந்தேனா? உயிர்காக்க ஒருவேளை உணவுக்காய் உழைத்துவிட்டு ஓடாக தேய்ந்து தன் உருமாறி நிறம் மாறி வேலை இன்னும் விடியாமல் வேதனைகள் தீராமல் ஏழையாக இருப்போர்க்கு உதவுவதே உயர்கல்வி. வேலையின்னும் விடியாமல் வேதனைகள் தீராமல் ஏழையாக இருப்போர்க்கு உதவுவதே உயர்கல்வி. கற்றவர்க்கு வேலை என்ற காலமின்று இல்லை, பணம் பெற்றவர்க்கு மட்டும் இன்று விடுகிறது காலை. சுற்றுப்புற சூழலில் நான் காண்பதெல்லாம் ஊழல், முற்றுப்புள்ளி வைக்க நாம் முயல்வதுதான் உயர்கல்வி. சுற்றுப்புற சூழலில் நாம் காண்பதெல்லாம் ஊழல், முற்றுப்புள்ளி வைக்க நாம் முயல்வதுதான் உயர்கல்வி. மண்ணுலகின் பாவங்களை சிலுவையிலே கொன்று இனி விண்ணுலகும் உண்டு என்ற விசுவாசம் தந்து உன்னை போல் அடுத்தவரில் அன்பு கூறு என்ற எம்பெருமான் இயேசுவழி நடப்பதுதான் உயர்கல்வி. உன்னை போல் அடுத்தவரில் அன்பு கூறு என்ற எம்பெருமான் இயேசுவழி நடப்பதுதான் உயர்கல்வி.
அன்பு வான்புரா வாழ்நேயர்களே, எமது வான்புரா நிகழ்ச்சிகள் மூலம் நீங்கள் அடையும் பயனை அல்லது உங்கள் கருத்துக்களை அறிய ஆவலாய் உள்ளோம். தயவு செய்து உங்கள் கருத்துக்களை எமக்கு பதிவு செய்யுங்கள். பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-646-2044-4-6-646-446-4-4 4. சரி நீர்களே, இத்துடன் வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேர்கள் இருவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.